அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் திங்கள் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தின் தேமுதிக எவருடனும் கூட்டணியின்றி தனித்து போட்டியிட இருப்பதாக அறிவித்துள்ளது பற்றிய குறிப்பு.
தாழ்மிழந்திருத்துக்குள்ளே நமது கட்சி தனியாகத்தான் நிற்கும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் உலக கலாச்சார திருவிழாவின் கட்டுமான பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டதால் எழுந்துள்ள சர்ச்சை பற்றி அலசல். இலங்கையில் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை தங்கத்தில் அரைவாசி எப்படி மாயமானது என்று முன்னாள் ராணுவ தளபதி எழுப்பியிருக்கின்ற கேள்வி. கடந்த 10 ஆண்டுகளில் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்பில் தமிழ் ஊடகவியலாளர்கள் எழுப்பும் கேள்வி.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்குவது என்பவற்றையும் விட கொலைகளின் சூத்திரதாரிகள் நீதியின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதன் எங்களுடைய பிரதான கோரிக்கை.
மலையகத்தில் சுமார் 100,000 பேருக்கு கழிப்பறை வசதிகள் இல்லை என்று பிரதமர் கூறியிருப்பது தொடர்பான குறிப்பு ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
தளம்பல் அடைந்துள்ள ஈரோ வலயத்தின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதை நோக்காக கொண்ட தமது திட்டத்தின் பகுதியாக ஐரோப்பிய மத்திய வங்கி அதன் பிரதான வட்டி வீதங்களில் வெட்டுக்களை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய வங்கி ஏனைய வங்கிகளுக்கான வட்டி வீதத்தை 0% குறைத்துக் கொண்டுள்ளது. வர்த்தக வங்கிகள் ஒரு நாளில் மேற்கொள்ளும் வைப்பினை -0.4% குறைத்துக் கொண்டுள்ளது. கடன் பத்திரங்களை வாங்கும் திட்டத்தினை மாதம் ஒன்றிற்கு $88 பில்லியன் விரிவுபடுத்தியுள்ளது. இந்த புதிய அளவீடுகளை அடிப்படையாக கொண்டு ஐரோப்பிய பங்குச் சந்தைகள் செயல்பட்டன.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினரின் 1,000,000 போராளிகளின் தகவல்களை உள்ளடக்கியுள்ளதாக கூறப்படும் கோப்புகள் பற்றி ஆராய்ந்து வருவதாக ஜெர்மனியில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
Wir gehen davon aus, dass es sich mit sehr hoher Wahrscheinlichkeit echte Dokumente handelt.
இந்த கோப்புகளில் உலகின் பல இடங்களிலும் உள்ள அந்த குழுவின் உறுப்பினர்களின் தகவல்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளில் உள்ள ஊடகங்களிலிருந்து பெறப்பட்ட இந்த ஆவணங்களில் இஸ்லாமிய அரசு அமைப்பில் ஆட்களை இணைத்துக் கொள்வதற்கான கேள்விகள், போராளிகளின் பெயர்கள், அவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் இணைப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஐஎஸ் குழுவினர் மீது அவநம்பிக்கை கொண்ட அவர்களது உறுப்பினர்களில் ஒருவர் இதனை திருடி ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த தகவல்கள் ஐஎஸ் தீவிரவாதிகள் தொடர்பான எதிர்கால வழக்குகளுக்கு உதவியாக இருக்கும் என ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
வடக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முயற்சிக்கும் குடியேறிகளை தடுக்கும் வகையில் பால்கன் நாடுகள் தமது எல்லைகளை மூடுவது குறித்து ஜெர்மனி ஆட்சித் தலைவி ஏங்கலா மெர்கல் விமர்சித்துள்ளார்.
Persönlich bin der Meinung, dass diese einseitige Entscheidung Österreichs und
கிரேக்கத்தில் 1,000,000 குடியேறிகள் திண்டாடி வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அந்த பிரச்சினையை சாதகமாக கிரேக்கத்திடம் தள்ளிவிட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். துருக்கியிலிருந்து கிரேக்கத்திற்கு படகு மூலம் மேலும் குடியேறிகள் வராமல் தடுப்பதற்கு இதுவே ஒரு வழி என தெரிவிக்கும் ஆஸ்திரியா, குடியேறிகள் வர முடியாமல் பால்கன் வழிகளை மூடியதை மீண்டும் மாற்ற முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளது. புதன்கிழமை இரவு கிரேக்கத்தை வந்தடைய முயற்சித்த வேளை குழந்தையொன்று உட்பட 5 பேர் மூழ்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அல்கொய்தாவுடன் தொடர்புடைய குழுவினரால் வெளிநாட்டவர்கள் 3 பேர் பிலிப்பைன்ஸில் வைத்து கடத்திச் செல்லப்பட்டதுடன் பணத்திற்காக வெளியிடப்பட்டுள்ள ஒரு வீடியோவில் அவர்கள் உதவி கோருகின்றனர். கனேடியர்கள் இருவரும் ஒரு நோர்வே நாட்டவரும் இவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுடன் பிலிப்பைன்ஸ் பெண் ஒருவரும் சிறை வைக்கப்பட்டுள்ளார். இந்த 4 பேரும் முகமூடி அணிந்த ஆயுததாரிகளால் சூழப்பட்டுள்ளனர். தமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கடத்தல்காரர்கள் 1 மாத கால அவகாசம் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் $60 மில்லியன் பணம் கூறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெளிநாட்டவர்கள் இஸ்லாமியவாத தீவிரவாதிகளினால் கடற்கரை சுற்றுலா விடுதியிலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் கடத்திச் செல்லப்பட்டனர்.
மியான்மர் தேர்தலில் வெற்றி பெற்ற 4 மாதங்களுக்கு பிறகு ஜனநாயகத்திற்கான தேசிய முன்னணி அதிபர் பதவிக்கான தமது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. கட்சித் தலைவி ஆங் சான் சூச்சியின் நெருங்கிய சகாவான டின் யாவ் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் ஒருவர். அடுத்த வேட்பாளர் மியான்மரின் சிறுபான்மை சின் இனத்தைச் சேர்ந்தவர். அந்த நாட்டின் ராணுவத்தினால் வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பின்படி ஆங் சான் சூச்சியால் நாட்டின் அதிபராக முடியாது.
துருக்கியிலிருந்து பிரான்சுக்கு சென்ற பெண்ணொருவர் தனது 4 வயது குழந்தையை கையில் எடுத்து வரும் பெட்டியில் வைத்து விமானத்தில் பயணித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் காலடியில் வைத்திருந்த அந்த பை அசைய ஆரம்பித்ததை அடுத்து விமானத்தில் சென்ற சக பயணிகள் அதனை கண்டுபிடித்தனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக, பாஜக மற்றும் மக்கள் நல கூட்டணி ஆகிய மூன்று தரப்பினரும் தங்களுடன் தான் கூட்டுச் சேர்வார் என்று மாறி மாறி கூறி வந்த விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக யாருடனும் கூட்டுச் சேராமல் தனித்து போட்டியிட இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சென்னையில் தேமுதிகவின் மகளிர் அணி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜயகாந்த் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று வெளியிட்டார். தேமுதிகவுடனான கூட்டணி தொடர்பில் பல்வேறு யூகங்களும் குழப்பங்களும் நீடித்து வந்த சூழலில் அதற்கு முடிவு கட்டும் விதமாக விஜயகாந்தின் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது.
தாழ்மையிலிருந்துக்குள்ளே நமது கட்சி தனியாகத்தான் நிற்கும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, எந்தவித கூட்டணியுமில்ல, அவங்கவுங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, குழப்பம் அவங்களை அங்கே இருக்கிறதவங்க யாராவது குழப்பம் குழம்பாதீங்க. நானே சொல்லிக்கிறேன், நானே உங்கள்கிட்ட சொல்லி திரும்ப இது மூணாவது தடவை சொல்கிறேன் நான் தனியாகத்தான் நிற்க போகிறேன். தனியாகத்தான் இந்த விஜயகாந்த் நிற்பான், தனியாகத்தான் இதை சந்திப்பேன். நான் பேரம் பேசல, பேரம் படியில அதெல்லாம் கிடையாது. யார்கிட்டையும் பேசல, யாருக்கிட்டையும் நான் பேரம் பேசல. அவங்கவுங்க என்னை தேடி வந்தவங்க அனைவருக்கும் முதல்ல எடுத்தோன்னு நன்றி தான் சொன்னேன்
என்றார் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த். திமுக, பாஜக மற்றும் மக்கள் நல கூட்டணி என்று மூன்று தரப்பினரும் தேமுதிக தங்களுடன் தான் கூட்டணி அமைக்கும் என இறுதி வரை நம்பிக்கை வெளியிட்டு வந்தனர். குறிப்பாக திமுகவின் தலைவர் கருணாநிதி, தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் திமுக கூட்டணி அமைவதில் இழுபறி எதுவும் இல்லை என இரண்டு நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். சென்னையில் செய்தியாளர்களை கருணாநிதி சந்தித்த போது அவரிடம் திமுக தேமுதிக கூட்டணி முடிவாகிவிட்டதா என்று கேட்டபோது, பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, பாலில் எப்போது விழும் என்று தெரியவில்லை என கூறினார். திமுக கூட்டணியில் தேமுதிக கண்டிப்பாக சேரும் என்று நம்புவதாகவும் கருணாநிதி தெரிவித்தார். வேறு எந்த கட்சிக்கும் திமுக கூட்டணியில் சேர்வதற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. வாழும் கலை என்ற அமைப்பை நடத்தி வருகின்ற ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் யமுனை நதிக்கரையில் நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்ற உலக கலாச்சார திருவிழாவுக்கான கட்டுமான பணிகளால் ஏற்பட்டிருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்திருந்த 5 கோடி ரூபாய் அபராத தொகையை செலுத்த அவர் மறுத்திருக்கின்ற விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் மீண்டும் ஜெயக்குமார்.
சிறைக்கு வேண்டுமானாலும் செல்வேனே தவிர அபராத தொகையை செலுத்த மாட்டேன் என ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ள கருத்தால் புதிய சர்ச்சை உண்டாகியுள்ளது. 5 கோடி ரூபாய் அபராத தொகையை நாளை மாலை 5 மணிக்குள் வாழும் கலை அமைப்பு செலுத்த வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்று கெடு விதித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் கருத்து கூறிய போதே ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இந்த கருத்தை தெரிவித்தார். மேலும் சட்டத்திற்கு எதிராக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடவில்லை என்றும், ஒரு மரத்தை கூட வெட்டாத தாங்கள் எந்த காரணத்திற்காக அபராத தொகையை செலுத்த வேண்டும் எனவும் அவர் அப்போது கேள்வி எழுப்பினார். அத்தோடு வாழும் கலை அமைப்பினரால் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கும் உலக கலாச்சார திருவிழாவிற்காக யமுனை நதிக்கரையில் செய்யப்படும் கட்டுமான பணிகள் அனைத்தும் பிரித்தெடுக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது என்றும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பிரித்தெடுக்கக்கூடிய கட்டுமான வேலைகளை செய்ய இந்திய ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டது குறித்தான சர்ச்சைகளும் ஊடகங்களில் மிகப்பெரிய விவாதப் பொருளாக உருமாறியுள்ளன. லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் இந்த உலக கலாச்சார திருவிழாவில் மக்கள் ஆற்றை எளிதாக கடப்பதற்கு ஏதுவான தற்காலிக பாலம் ஒன்றை இந்திய ராணுவம் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான கோரிக்கையை வாழும் கலை அமைப்பினர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் முன்வைத்த காரணத்தால் தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதே விவகாரம் தொடர்பான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட சூழலில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இந்த சர்ச்சையை நாடாளுமன்றத்திலும் எழுப்பினார்கள். இந்த சூழலில் தான் சர்ச்சையை உண்டாக்கி வரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிட்டிருந்த இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பங்கேற்கப் போவதில்லை என்கிற செய்தியும் வெளியாகியது. தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் என செய்திகள் வெளியிடப்பட்டு வரும் போதும் அதற்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மறுப்பு வெளியிட்டு வருகிறார். தலைவர்கள் பங்கேற்பது தொடர்பான உறுதி தகவல்கள் மட்டுமே தங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ரத்து செய்யப்பட்டு விட்டது போன்ற தகவல்கள் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். யமுனை நதிக்கரையில் வாழும் கலை அமைப்பினர் நடத்த திட்டமிட்டுள்ள உலக கலாச்சார திருவிழாவிற்கான கட்டுமான பணிகளை மேற்கொண்டதில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக கவலைகள் எழுந்தன. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை தேசிய பசுமை தீர்ப்பாயம் முன்பாக நடைபெற்ற போது இந்த நிகழ்ச்சிக்கு தடை ஏற்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் வாழும் கலை அமைப்புக்கு முதற்கட்ட அபராதமாக 5 கோடி ரூபாய் விதிக்கப்பட்டது.
வாழும் கலை அமைப்பு போன்ற தனியார் அமைப்பின் தேவைக்காக ராணுவத்தை பயன்படுத்திய விவகாரம் ஏற்படுத்தியிருக்கின்ற சர்ச்சை குறித்து தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற இராணுவத்தினரின் குரல் கழகம் என்ற அமைப்பின் தலைவர் வரதராஜன் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
சார், வாய்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் சொசைட்டி சார்பா நாங்க வந்து இந்த இது வந்து டோட்டலா கண்டிக்கிறோம். இது இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் பாத்தீங்கன்னா, யாமி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு வந்த போது கூட இதே மாதிரி தாஜ்மஹலுக்கு பின்னாடி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஆர்மியை யூஸ் பண்ணாங்க, காமன்வெல்த் கேம்ஸ்லயும் யூஸ் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா இது யோகாவை பத்தி பண்றதுக்காக மேட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு கூட ராணுவ வீரர்களை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல வந்து இவங்க யூஸ் பண்றது வந்து கான்ஸ்டிடியூஷனலி இது வந்து தப்பான விஷயம். ஏன்னா ஆர்மி வந்து ஒன்னு யுத்தத்துக்கு போனோம், இல்ல சிவில வந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சிவில் அத்தாரிட்டிக்கு அசிஸ்ட் பண்ணோம்.
அதாவது இந்த இயற்கை பேரிடர் அந்த மாதிரி ஒரு வெள்ளம் வெள்ளம்
இருக்கலாம்,
அந்த மாதிரியான விஷயங்கள்ல பயன்படுத்தறாங்க
இருக்கலாம். இல்ல லாண்ட் ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம போன நேரத்துல இப்ப ரீசெண்டா ஹரியானால பண்ணாங்க பிளாக் மார்ச் எல்லாம் பண்ணாங்க, அது வந்து லீகலான விஷயம். இந்த மாதிரி ஆர்மியை வந்து ஒரு மேட்டு போடுறதுக்கு இல்ல ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு இல்ல இந்த நேரத்துல அந்த காமன்வெல்த் கேம்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல அப்படிங்கறது யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து இல்லீகலான விஷயம் சார். இது வந்து அவங்கவுங்க அதிகாரத்தை பயன்படுத்திட்டு ஆர்மி வந்து ஆர்மில இருந்து வந்து நோன்னு சொல்ல முடியாது, எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு
மனோகர் பாரிக்கர் வந்து இந்த சிவில் அத்தாரிட்டியில ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு எமர்ஜென்சிக்கு கும்பமேளாவுக்கு பயன்படுத்துறதுக்கெல்லாம் சொல்றாரு அவரு, அந்த மாதிரியான ஒரு நடத்துறது செய்யலாம்.
போலீஸ் இந்த இந்த நாட்டுல வந்து போலீஸ் பாராமிலிட்டரி போர்சஸ் இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான், அவங்க எல்லாம் வந்து செய்ய முடியலையா அதனால்தான் ராணுவத்தை கூப்பிடுறாங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ளட் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா வந்து ஒர்க் ஆகல அப்படிங்கும் போது ராணுவத்தை கூப்பிடுறாங்க. இப்ப பூகம்பம் வந்தது இல்ல இது வந்தது அப்படின்னா கூப்பிடுறாங்க, அது ஒத்துக்க வேண்டிய விஷயம்.
சென்னையில நடந்த வெள்ளத்தின் போது கூட செஞ்சாங்க,
அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம். பொது பொதுமக்களுக்காக செய்யறது அது கொஞ்சம் இல்லீகல் இருந்தாலும் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ஒரு கமர்ஷியல் என்டர்பிரைஸ்ல வந்து ராணுவத்தை இன்வால்வ் பண்றது அப்படிங்கறது வந்து பெரிய தவறான விஷயம்.
இது என்ன இது வந்து ராணுவத்துக்குள்ள இது ஒரு ஒரு ராணுவத்தினருக்கே கூட இதுல ஈடுபடுத்தப்பட்ட ராணுவத்தினருக்கே கூட இதுல வந்து ஒரு டிமாரலைஸ் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
ஒண்ணு டிமாரலைஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கும் இந்த இது வந்து இது எங்க வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதனால யாருக்கு பெனிஃபிட், யாரு பெனிஃபிட் அடையிறாங்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஃப்ரீயா வந்து ஆர்மி கிட்ட இருந்து வேலை வாங்கினதுனால யாரு ஒரு தனியார் நபர் யாருக்கு வந்து இது பலன் அடைஞ்சிருக்காங்க, யாரு பலன் அடைஞ்சிருக்காங்க இதனால அவங்க வந்து அந்த அமௌண்ட் ஏதாவது அது அதுல இருந்து வருதோ அது இங்க வேலை செஞ்ச ராணுவ வீரருக்கு வந்து ஒரு போனஸா வந்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்க டிமாண்ட் பண்றோம்.
அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து அதை வந்து ஒரு ராணுவத்தை வந்து ஒரு ஒரு மெர்சனரி அதாவது ஒரு வியாபார ரீதியா வணிக ரீதியா பயன்படுத்துற மாதிரி
விஷயத்தை தப்பான விஷயம் அப்படின்னு முதல்ல நாங்க சொல்லிருக்கோம். இது வந்து சட்டவிரோதமான விஷயம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுக்கும் மேல செஞ்சா ஓரளவுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு அவங்கள ஃப்ரீயா அடிமையா யூஸ் பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரட்டும்.
இப்போ அது அது வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டா எல்லாருமே பணம் வச்சிருக்கவங்க எல்லாரும் ராணுவத்தை வந்து வேலை செய்ய கூப்பிடுவாங்களா? அது சரியா இருக்கும்
விஷயம் சார். அது இது நடக்க கூடாது. பணம் கொடுத்துட்டாங்கிறது கிடையாதுங்க, பணம் முக்கியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால யாருக்கு பலன், அது யாரு பண்ண வேண்டிய விஷயம்? இந்த தனியார் நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு அந்த செலவு கம்மியா இருக்கு இல்லையா, அந்த செலவு கம்மியான அமௌண்ட் எங்க போகுது அது? சோ அது தனியார் பட்ட இதுல போக கூடாது. அது அட்லீஸ்ட் ஜவானுக்கு பெனிஃபிட் ஆகணும். இல்லைன்னா ஜவான் வந்து ஒரு அடிமையாக்கி பண்ணது தானே.
வாய்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் சொசைட்டி அமைப்பின் தலைவர் வரதராஜன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இறுதிக்கட்ட போரின் போது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட சுமார் 220 கிலோ தங்கத்தில் அரைவாசி அளவு எப்படி மாயமாகி போனது என்று முன்னாள் இராணுவ தளபதியும் அமைச்சருமான சரத் போன்சேகா நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பற்றிய குறிப்பொன்றுடன் கொழும்பிலிருந்து கே எஸ் சுதயகுமார்.
யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் வடபகுதியிலிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகள் சம்பந்தமாக விரிவான விசாரணையொன்று மேற்கொள்வது அவசியம் என்று முன்னாள் இராணுவ தளபதியும் அமைச்சருமான சரத் போன்சேகா தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றம் கூடிய போதே அவர் இதனை தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் 140 கிலோ இடையுள்ள தங்கம் மீட்கப்பட்டதாக நேற்று நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த தகவல் தவறானது என்று கூறிய அமைச்சர் போன்சேகா யுத்தத்துக்கு பின்னர் 220 கிலோவுக்கும் மேற்பட்ட தங்கம் மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். அதே போன்று 110 கிலோ இடையுள்ள தங்கம் மாத்திரமே அரசாங்கம் வசம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அப்படியானால் மிகுதி 110 கிலோ இடையுள்ள தங்கம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் இராணுவ தளபதியும் அமைச்சருமான சரத் போன்சேகா குற்றம் சாட்டினார். எனவே இதுகுறித்து முறையான விசாரணையொன்று மேற்கொள்வது அவசியம் என்றும் சரத் போன்சேகா அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த சரத் போன்சேகா கடந்த 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வடபகுதி மக்கள் வாக்களிப்பதை தடுப்பதற்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருக்கு மகிந்த ராஜபக்சவினால் $2 மில்லியன் பணத்தை பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இதனை தனக்கு கூறியதாக சரத் போன்சேகா தெரிவித்தார். கடந்த 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வடபகுதி மக்கள் வாக்களிப்பதை விடுதலை புலிகள் தடுத்தமை காரணமாகவே மகிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். தேர்தல் நடவடிக்கைகளுக்காக தெற்காசிய நாடொன்று தங்களுக்கு $2 மில்லியன் வழங்கியதாக தெரிவித்த பசில் ராஜபக்ஷ பின்னர் இந்த பணத்தை தானே கொண்டு சென்று பிரபாகரனிடம் கையளித்ததாக பசில் ராஜபக்ஷ தன்னுடன் கூறியதாகவும் சரத் போன்சேகா மேலும் தெரிவித்தார். விடுதலை புலிகளுக்கு பணத்தை பெற்றுக் கொடுத்த நபர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் இராணுவ தளபதியும் அமைச்சருமான சரத் போன்சேகா மேலும் வேண்டுகோள் விடுத்தார்.
இதனிடையே ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைதாகியிருந்த முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு பிணை கிடைத்திருக்கிறது. மீண்டும் கே எஸ் உதயகுமார்.
அரச நிதி மோசடி தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ உட்பட 2 சந்தேக நபர்களை கடும் நிபந்தனைகள் கொண்ட பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த ஆட்சிக்காலத்தில் திவினகும திணைக்களத்தின் சுமார் 150 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நிதியை மோசடி செய்தமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ உட்பட அந்த திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் கிச்சிரி ரணவக்க ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது நீதிமன்றம் எதிரிகளுக்கு குற்றப்பத்திரிகைகளை கையளித்தது. அதன் பின்னர் பசில் ராஜபக்ஷ உட்பட சந்தேக நபர்களின் வெளிநாட்டு பயணங்களை முழுமையாக தடை செய்த நீதிபதி சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்தார். இந்த பிணை நிபந்தனைகள் மீறப்பட்டால் பிணை ரத்து செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முடிவடையும் வரை விளக்க மறியலில் வைக்கப்படும் என்று நீதிபதி சந்தேக நபர்களை எச்சரித்தார். எதிர்த்தரப்பின் வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது இந்த குற்றப்பத்திரிகைகளை விசாரணை செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்தார். இந்த ஆட்சேபனை தொடர்பாக அடுத்த வழக்கு தினத்தில் விவாதிக்க முடியும் என்று நீதிபதி அறிவித்தார். ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது தொடர்ந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவது குறித்து ஊடகங்கள் பசில் ராஜபக்ஷவிடம் கேட்டபோது இது சம்பந்தமாக தனக்கு எதுவும் கூற முடியாது என்று தெரிவித்தார் பசில் ராஜபக்ஷ. மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் July 22 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் மகன் யோஷித்த ராஜபக்ஷ உட்பட 5 சந்தேக நபர்களை மேலும் விளக்க மறியலில் வைக்குமாறு கடுவலை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதே போன்று கருப்பு பண குற்றச்சாட்டொன்று சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராகவும் விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் நேற்று கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
2000 ஆனையிறவு ராணுவ படைத்தளத்தை விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்திய போது கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த அமைப்பின் புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஒருவரை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் என்று விடுதலை செய்திருக்கிறார். நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளிக்கும் குறிப்பு இது.
இலங்கையின் வடக்கே மிக முக்கிய படைத்தளமாக திகழ்ந்த ஆனிரவு ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த புன்குயில் எனப்படும் பெர்னாண்டோ எமில்டாஸ் என்பவரை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் இன்று விடுதலை செய்திருக்கின்றார். கடந்த 2000 ஏப்ரல் மாதம் 22-23 தேதிகளில் ஆனிரவு ராணுவ முகாம் மீது விடுதலை புலிகளின் ஓயாத அலைகள் தாக்குதல் அணியில் இணைந்து தாக்குதல் நடத்தியதாக பெர்னாண்டோ எமில்டாஸ் மீது குற்றம் சுமத்தி சட்டமா அதிபர் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் எதிரியின் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரே ஒரு சாட்சியமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாட்சியத்தின் உண்மைத்தன்மை வழக்கு தொடுநரினால் நிரூபிக்கப்படவில்லை என கூறி நீதிபதி எதிரியை விடுதலை செய்து தீர்ப்பளித்திருக்கின்றார். பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஆப்தீன் அவர்கள் சந்தேகத்தின் பேரில் எமில்தாஸை 2011 அக்டோபர் மாதம் 21 தேதி வவுனியா கூமாங்குளத்தில் வைத்து கைது செய்திருந்தார். அதன் பின்னர் 2013 மார்ச் மாதம் 8 தேதி பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் தலைமையக காவல்துறை அத்தியட்சகர் பத்மினி என்பவரால் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட 2 காவல்துறை அதிகாரிகளும் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயத்தை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணை அறிக்கைகள் எதனையும் முன்வைக்கவில்லை. எதிரியின் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய ஒப்புறுதி ஆதாரங்களும் சமர்ப்பிக்கவில்லை. ஆனிரவு ராணுவ முகாம் மீது 2000 ஏப்ரல் மாதம் தாக்குதல் நடத்தப்பட்டது என்றோ அந்த தாக்குதலில் ராணுவத்தினருக்கு ஏற்பட்ட உயிரிழப்பு, ஆட்காயங்கள் மற்றும் சேதங்கள் பற்றியோ பாதுகாப்பு அமைச்சினாலும் எந்த விதமான அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என விசாரணையின் முடிவில் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் சுட்டிக்காட்டினார். குற்றம் சாட்டப்பட்ட எதிரியாகிய எமில்தாஸ் ஆனிரவு ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தினார் என்பதை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் அரச தரப்பினர் நிரூபிக்கவில்லை என கூறி எதிரியை விடுதலை செய்திருக்கின்றார்.
கடந்த 10 இலங்கையில் துன்புறுத்தல்கள் மற்றும் சொத்து இழப்புகளுக்கு உள்ளான ஊடகவியலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குழு ஒன்றை அமைத்திருக்கிறார். இந்த குழுவின் நியமனம் பற்றி இலங்கை தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் பாரதி அவர்களிடம் கேட்டேன்.
இந்த அறிவிப்பு ஒரு முழுமையானதோ தெளிவானதாகவோ இல்லாமல் இருப்பதை நாங்கள் கவனத்தை செலுத்த வேண்டி இருக்கின்றது. அது தொடர்பான முழுமையான அறிவித்தல் ஒன்றை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக 2005 என்றுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அதற்கு முன்னரும் பல கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணமாக 2000 அக்டோபர் மாதத்தில் தான் நிமல்ராஜன் கொல்லப்பட்டிருந்தார். அதே போல 2004 சிவராம் கொல்லப்பட்டிருந்தார். அவற்றை முன்னடக்கி அவருடைய கொலை தொடர்பாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகின்றது. அதனை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு வழங்குவது என்பவற்றையும் விட கொலைகளின் சூத்திரதாரிகள் நீதியின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை.
அச்சுறுத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள், துன்புறுத்தல்களுக்கு உள்ளானவர்கள், அதே போல சொத்துக்கள் இழந்தவர்கள், இப்படியானவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த அறிவித்தல் கூறுகிறது. இப்படியான முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. நிச்சயமாக அது முன்னரே செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான தொடர்பில் அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பது தொடர்பாகவோ அல்லது அந்த குறிப்பிட்ட வருடத்துக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாகவோ தெளிவான நிலைப்பாடு இல்லை. அதனைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம்.
இப்ப அண்மை காலத்தில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ் ஊடகவியலாளர்கள் சார்பில் நீங்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கைதான் கொல்லப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும், அவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற நீதி விசாரணை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்பது போன்ற கேள்விகளை நீங்கள் எழுப்பியிருந்தீர்கள். அரசாங்கம் அது தொடர்பான சில பதில்களை உங்களுக்கு வழங்கியிருந்தது. தற்போது அந்த அரசாங்கத்தின் உறுதிமொழிகளில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா?
இந்த அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. நாங்கள் அதன் ஒரு பகுதியாக ஒரு முன்னேற்றமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்த போதிலும் அவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் என்றில்லாமல் பொதுவாகத்தான் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார்கள். நம்மால் சேகரிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த சுமார் 10 கால பகுதியில் 44 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 40 தமிழ் ஊடகவியலாளர்கள், 4 மட்டும்தான் சிங்கள ஊடகவியலாளர் என்பதை நமக்கு கிடைத்துள்ள தகவல். அதனுடைய தமிழ் ஊடகவியலாளர்களுடைய கொலைகள் தொடர்பாக முழு அளவிலான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி நிற்போம்.
தற்பொழுது நாட்டில் ஒரு சுதந்திரமான சூழல் அல்லது ஜனநாயக பின்புலம் ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் கூறி வருகிறது. ஊடகவியலாளர்களை பொறுத்த அளவில் எந்த அளவுக்கு இந்த சுதந்திரமான சூழல் இருக்கிறது என்று உங்களால் கூற முடியுமா?
நிச்சயமாக அவ்வாறான சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆட்சி மாற்றத்தின் பின்பு மிகவும் சுதந்திரமாக செயற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சிலர் மீது விசாரணைகள் அல்லது அவர்களை உளவியல் ரீதியாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கக்கூடிய சில செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் அங்கிருந்து வெளியாக இருக்கின்றது. இது தொடர்பாக கடந்த வாரம் நாங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நடத்திய சந்திப்பின் போதும் இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தோம். அது தொடர்பில் அவர் தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் பெயர் விவரங்களை கேட்டிருந்தார். அவற்றை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது தொடர்பில் அவர்கள் ஒரு விசாரணையை நடத்தி தொடர்பான தங்களுடைய முடிவை அறிவிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம்.
தினக்குரல் இதழின் ஆசிரியர் பாரதி. மலையக மக்களின் அபிவிருத்திக்கான ஐந்தாண்டு திட்டம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. மேலதிக தகவல்களுடன் உதயகுமார்.
இலங்கையில் மலையக தோட்ட குடியிருப்பாளர்களில் 100,000 பேருக்கு இன்னமும் கழிப்பறை வசதிகள் இல்லை என்று மலையக புதிய கிராமங்கள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட பிரதேசங்களின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு அவரது அமைச்சினால் ஐந்தாண்டு திட்டமொன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் பழனி திகாம்பரம் இந்த திட்டத்தில் 80% நிதி கழிப்பறை மற்றும் சுகாதார மேம்பாட்டுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார்.
இந்த திட்டத்தின் முக்கியமான குறிக்கோள் இலங்கையின் ஏனைய சமூகங்களுடன் ஒப்பிடுகையில் தோட்ட தொழிலாளர்களின் சமூகத்தை ஏனைய சமூகங்களுக்கான சமமான நிலையில் உயர்த்துவதற்காக அந்த சமத்துவ நிலையில் அந்த சமூகத்தை தேசிய நிறுவனத்தில் ஒன்றிணைக்கும் செய்வதாகும்.
160,000 வீடுகள் தேவை என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 65,000 வீடுகள் அமைக்க இந்த திட்டத்தின் கீழ் எதிர்பார்க்கப்படுகின்றது.
இந்த ஐந்தாண்டு திட்டம் சொந்த காணியில் சொந்த வீடு எனும் கருத்தை உருவாக்கப்பட்டுள்ளது. தோட்டப்பகுதியில் காணப்படுகின்ற அரசாங்க வைத்தியசாலைகளை முழுமையாக பொறுப்பேற்று தோட்டத்துறையின் குழந்தை மட்டத்திலான சுகாதார வசதியை அதிகரித்தல், சமூகத்தை வலுப்படுத்த பெண்களுக்கான அரசியல் பங்குபற்றல் அதிகரித்தல், இளைஞர்களின் கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகவலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தல் போன்றவற்றை திட்டத்தின் குறிக்கோளாகும். உலக வங்கியின், ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐரோப்பிய யூனியன் போன்ற நிதிய நிறுவனங்களின் போதிய நிதியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவார்கள் என நம்பிக்கை உண்டு
என்றார் அமைச்சர் பழனி திகாம்பரம். இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்டம் மற்றும் மலையக பகுதி மக்களையும் இந்நாட்டில் வாழும் சமூகங்களில் ஒன்றாக இணைத்து செயல்பட வேண்டும். அது அவர்களின் உரிமை. அவர்களுக்கும் காணி உரிமை உண்டு, வீட்டு உரிமை உண்டு, அடிப்படை வசதிகளுக்கான உரிமைகளும் உண்டு. 20 வருடங்களுக்கு முன்னர் இதுபோன்ற திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்த போதிலும் அது நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. தற்போது புதிய ஆட்சியில் அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க.
தமிழர் விடுதலை கூட்டணியின் மறைந்த தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களின் மனைவி மங்கையர்க்கரசி அமிர்தலிங்கம் தனது 82வது வயதில் லண்டனில் நேற்று காலமானார். தமிழ் தேசிய அரசியலில் மங்கையர்க்கரசி அமிர்தலிங்கம் ஆற்றிய பங்களிப்பு பற்றி மாவை சேனாதிராஜா தமிழோசையிடம் பகிர்ந்து கொண்ட நினைவலைகள் இவை.
அவர் திரு அமிர்தலிங்கம் அவர்கள் அரசியல் வாழ்வில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கின்றார். தமிழினத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் திரு அமிர்தலிங்கம் அவர்களுடைய ஜனநாயக போராட்டங்களில் அவர் மிகவும் முனைப்பாக நடைபெற்ற அனைத்து போராட்டங்களிலும் அகிம்சை போராட்டங்களிலும் பாத யாத்திரைகள் மாநாடுகளிலும் கலந்து கொண்டு உணர்ச்சிபூர்வமாக தமிழர்களுடைய உணர்வுகளை இனப்பற்றோடு கட்டியெழுப்பதற்கு உதவியாக அவருடைய பாடல்கள், அவருடைய குரல் மிகவும் தீர்க்கமாக அமைந்திருந்ததை நாங்கள் சிறுவர்கள் கேட்டு வந்திருக்கின்றோம். அதே போல இளைஞர்களும் தமிழர்களும் அவர்களுடைய உரிமையையும் பாடலையும் கேட்டு தமிழினத்தின உரிவுக்காக அணிந்திருந்தமையை நாங்கள் இப்பொழுது நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். திரு அமிர்தலிங்கம் 89வது ஜூலை 13வது கொழும்பிலே கொலைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு பின்னர் அவரும் அவருடைய இந்தியாவில் சில காலமும் லண்டனிலும் குடியேறி அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பையும் தங்களுடைய வாழ்வையும் அமைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மண்ணுக்கு வர வேண்டும் ஆவல் கொண்டிருந்ததை நாங்கள் அறிவோம். அதனுடைய தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றில், தமிழருடைய போராட்ட வரலாற்றில் அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. திரு அமிர்தலிங்கம் அவர்கள் தமிழினத்துடைய தளபதியாகவும் தலைவராகவும் இருந்து தமிழினத்தை வழிநடத்திய பொழுது மிகவும் உதவியாக இருந்து தானும் போராடியவர் என்றும், குறிப்பாக பெண்களுக்கு திறமை தாங்கி போராட்டங்களை கலந்து கொண்டவர்களையும் நாங்கள் நினைவுகூறக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் சத்தியாகிரக காலங்களிலே 61வது ஆண்டு நடைபெற்ற சத்தியாகிரகங்களிலே பெண்கள் அணி திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டதையும், முஸ்லீம் பெண்கள் கூட மிக பெருமளவில் சத்தியாகிரக போராட்டங்களை கலந்து கொள்வதையும் அந்த இடங்களிலே திரு அந்த போராட்டங்களிலே திருமதி மத்திய கேசி அவர்களுடைய பங்களிப்பையும் திறமையையும் நாங்கள் எளிதில் மறந்துவிடக்கூடிய அல்ல. வரலாற்றில் பதியப்பட்ட நிகழ்ச்சிகள். ஆகவே அவருடைய உயிர் பிரிந்தாலும் திரு அமன் அவர்களை போன்று திருமதி மத்திய கேசி அவர்களுடைய எண்ணங்களும் அவரை பற்றிய நினைவுகளும் அவருடைய வரலாறுகளும் தமிழர்களுடைய இதயத்திலே நிச்சயமாக என்றும் நினைவு கொள்ளக்கூடியவராக இருப்பார்.
நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.